மத்தேயு 27 வசனம் 57-66 வரை. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்ததான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தனிடத்தில் வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தனை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்.
ஒரு சின்ன பையனாக எனக்கு இருந்த மிகப்பெரிய பயம், 10-12 வயசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளவு வீட்டுக்கு போகிறது தான். ஒரு சாவு வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, பயங்கர வேர்த்து கொட்டிரும், பயங்கரமாக பயந்துருவோம், போகவே மாட்டேன். எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் மாமாலாம் இறந்த பிறகும் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போகும்போது போய் ரூமில் சாத்திக்கிட்டு அந்த பாடியெல்லாம் எடுத்து எல்லாம் முடிகிற வரைக்கும் சாப்பாடு கூட எல்லாமே உள்ளே இருந்திருக்கு. ரொம்ப பயம். எனக்கு ஒரு அங்கிள் இருந்தார், அவர் ஒரு வாட்டி ஒஸ்கோட்டைக்கு போகும்போது ஏதோ ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நானும் எங்கள் அப்பா தான் என்ன ஆச்சுன்னு பார்க்க போனோம். போலீஸ் ஸ்டேஷன், ஒஸ்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கின உடனே அங்கே போய் நடு ராத்திரி இருட்டு அந்த நேரத்தில் எங்கெங்கே எங்கள் அங்கிள் எங்கே அப்படின்னா, அந்த போலீஸ்காரன் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே ஒரு பழைய பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு, அந்த பஸ்ஸில் எங்களை உள்ளே கூட்டு போய் ஒரு மூட்டையை காட்டுறான். இதோ அங்கே இருக்குது, உடம்பு எடுத்துகிட்டு போங்க. அங்கே அப்படியே மயக்கம் அடித்து மண்ணில் உளுந்த ஆள் தான். நான் ரொம்ப குண்டாக இருப்பேன், ரொம்ப சப்பியாக குண்டாக இருப்பேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா 12 வயசில் ரொம்ப தடி தடியாக தான் என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி என் மேலே ஏற்படுத்தின பாதிப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாத கணக்கில் உடம்பு சரியில்லாமல் ஆகி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன், ரொம்ப மெலிசாக ஆயிட்டேன். அந்த மரணம், அடக்கம், இளவு, கல்லறை அப்படின்னா மிரண்டு போகிற பயத்தோடு வாழ்ந்த ஒரு சின்ன பையனா. இன்றைக்கி நம்ம ஒரு இறுதி சடங்குக்கு போக போகிறோம், ஒரு ஃபியூனரலுக்கு போகிறோம், அதை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு கல்லற தோட்டத்துக்கு போக போகிறோம், ஒரு அடக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த அடக்கத்துக்கு போயிட்டு வந்த எந்த மனிதர்களுக்கும் கல்லறை பயம் மாத்திரம் இல்லை, மரண பயம் கூட அவங்களுக்கு போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு அடக்கத்துக்கு நாம் போயிட்டு வரப்போகிறோம். என் ஆண்டவர் என் இருதயத்தில் இருக்கிற கல்லறை பயம், மரண பயம், இளவு பயத்தை எல்லாம் எடுக்கும்படிக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை வேதத்தில் நமக்காக போட்டிருக்கிறத பார்க்கிறோம். இத்தனை வருஷங்கள் மகிமையான விதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை மத்தேயுவில் பார்த்துட்டு வந்து 6 வருஷம் பார்த்துட்டு வந்தோம். கொல்கொத்தாக்கு வந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பார்த்துருக்கிறோம். அவர் மறித்த உடனேயே கடவுளுடைய 3 ரியாக்ஷனை பார்த்தோம். திரைசீலை கிழிந்து, பூகம்பம் வந்து, கற்பாறை பிளந்து, செத்தவர்கள் உயிரோடு எழும்பி வர்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதர்களுடைய 4 பதிலை பார்க்குறோம். ஒன்று, ரட்சிக்கிற விசுவாசம். மேற்பார்வையான துக்கம், அசைக்க முடியாத ஒரு பற்று, கடைசியாக சுயநலமான பயம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இயேசு வந்து அந்த உடம்புகளை சிலுவையிலிருந்து இறக்கி இப்போ அடக்கம் பண்ணணும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு மரணம் முடிந்த உடனே உடனே கொல்கத்தா மலையிலிருந்து இறங்கி வந்து அவர் உயிர்த்தெழுதலுக்கு போயிடலாம் அப்படின்னு அவசரத்தோடு ஆத்திரத்தோடு இருப்பாங்க. ஆனால் அதனால இயேசு கிறிஸ்துடைய அடக்கத்தினுடைய ஆழம், மகத்துவ மகிமையை ஆழமாக சிந்திக்கிறது கிடையாது. எப்படி அவருடைய மரணமோ உயிர்த்தெழுதலும் அற்புதமாக இருக்கிறதோ, அதே மாதிரி அவருடைய அடக்கமோ அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம அதை பார்க்க போகிறோம், அது எவ்வளோ அற்புதம் அதிசயம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணுற விதத்தை பார்த்து நாம் அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபணம் ஆகிற விதத்தில் தான் அவருடைய அடக்கம் இருக்கு. அடக்கத்தில் எப்போ பாரு, பரியல் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுங்கன்னுவோம் இல்லைங்களா. இவர் அடக்கம் பண்ணுறத விதத்தை பார்த்தாவே இவர்தான் சாட்சாத்து தேவ குமாரன் என்ற விதத்தில் அவருடைய அடக்கத்தையும் பார்க்குறோம். ரொம்ப அதிசயம், ரொம்ப ஆச்சரியம். மத்தேயு என்ன பண்ணுறாரு, இந்த மனிதர்களுடைய தேவனுடைய ரியாக்ஷனை பண்ணி உடனே அடக்கத்துக்கு போயிடுறாரு. யோவான் வந்து அவர் மரித்த பிறகு அவருடைய அடக்கத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்கிறார். அவருடைய விழா குத்தப்பட்டதை பற்றி நமக்கு ஒரு காட்சியை யோவான் கொடுக்குறாரு. ஆகவே அதை பார்த்துவிட்டு நாம் மத்தேயுக்கு பார்க்கலாம். ஆகவே நாலு தலைப்பில் இன்னைக்கு செய்தியை நம்ம படிக்க போகிறோம். நாலு தலைப்பு. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விழாவின் குத்துதலை பார்க்க போகிறோம், அது குத்தப்படுறத பார்க்கிறோம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்தை பற்றிய பதற்றம், ஒரு டென்ஷன், அவருடைய அடக்கத்தை பற்றிய ஒரு பதற்றத்தை நாம் உணரணும். மூன்றாவதாக கிறிஸ்துவை அடக்கம் செய்ய அனுப்பப்பட்ட கடவுளுடைய மனிதன். நாலாவதாக ஒரு தைரியமான விசுவாச செயல். இந்த நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக பாயிண்ட்ஸ். கிறிஸ்துவுடைய விழா குத்தப்படுறது, உங்கள் யோவான் சுவிசேஷத்து 19 அதிகாரம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, யோவான் 19:31 வசனத்தில், அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல் அந்த ஓய்வு நாளில் சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தின் இடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உடலை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். நமக்கு தெரியும், ஆண்டவர் வந்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு மரித்தார். யூதர்களுக்கு அவங்களுடைய கேலண்டர்லேயே மிக உயர்ந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகைக்கு அடுத்ததாக வருகிற ஓய்வு நாள் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உயர்வு நாள், உயர்வு நாள், ஹை ஹோலிடே, மிகவும் புனித ஓய்வு நாளே ரொம்ப விசேஷம். அதான் பஸ்கா பண்டிகையோடு இணைந்து வருகிற ஓய்வு நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புனிதமான ஓய்வு நாள். அதுக்கு முந்தி இருக்கிற ஒரு நாளுக்கு பேர் வந்து ஆயத்த நாள், ப்ரிப்பரேஷன் டே தான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஃப்ரைடே ஆயத்த நாள், சாட்டர்டே ஓய்வு நாள், அது இது ரொம்ப முக்கியமான ஓய்வு நாளாக இருப்பதனால் யூதர்களுக்கு ஒரு பெரிய கவலை. இந்த மூணு உடம்பு அவங்க நகரத்தில் தொங்குதே, வெளியே ஓய்வு நாளில் அப்படி இருக்கக்கூடாதே, அதை இறக்கணும்னு. ஏன்னா உபாகமத்தில் என்ன போட்டிருக்கு, ஒரு உடம்பை நீங்கள் தண்டித்து மரண தீர்ப்பு கொடுத்து மரத்தில் தூக்குனீங்கன்னா அதை இறக்கிடணும், விடியறதுக்குள்ளே, அது நைட் ஆகிறதுக்குள்ளே இறக்கிடணும், இல்லைன்னா அந்த தேசம் தீட்டுப்படும் அப்படின்னு உபாகமும் 21:22 இருக்கிற வசனத்தை அவங்க கடைப்பிடிக்கும்படி. அதோ இது ரொம்ப புனிதமான பரிசுத்த நாள், இந்த நாளில் போய் தொங்கிக்கிட்டு இருக்கலாமா அந்த மூணு உடம்புகள், நம்முடைய ஓய்வு நாள் புனிதத்தை கெடுத்து நம்ம தேசத்துக்கு பூமிக்கு தீட்டு வந்துவிடுமே என்பதற்காக அவங்க போய் தலைவர்கள்னு, இது யூதர்கள்னு போட்டிருக்கு, அந்த யூதர்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் போய் பிலாத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் இடுறாங்க, அந்த உடம்புகளை இறக்கணும். ஒரே விதத்தில் சிலுவையில் அறையப்பட்ட உடம்பு எப்படி தான் இறக்கப்பட முடியும்னா, அவன் செத்த பிறகு தான் இறக்குவாங்க. ஆகவே இவங்க ஒரு ஆனால் சீக்கிரம் செத்துட முடியாது, ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது தொங்குவாங்க. அதனால இவங்களுடைய கொடுமையான விண்ணப்பத்தை பாருங்க, 31 வசனத்தில் அவர்கள் கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு உடைக்கும்படிக்கு. இது கொடுமையான ஒரு பழக்கம் முறை இருந்துச்சு. சில வேலை அறையப்பட்டவங்க ரொம்ப நேரம் தொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை சாகடிக்கிற முறை என்னன்னா, ஒரு பெரிய சம்மட்டி ஒரு பெரிய சுத்தி எடுத்துட்டு போய் அந்த முட்டிக்காலில் இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி அடித்து அந்த முட்டிக்கால் சுக்குநூறு ஆக்கணும்னா என்ன ஆகும், அடிக்கும்போது ஃப்ராக்சர் ஆகி காலு ஆல்ரெடி உடம்பு தண்ணி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பலமும் முட்டிக்காலையும் கா பாதத்துலேயும் தொங்கி வெயிட்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த முட்டிக்காலை உடச்சி போட்டோன்னா அப்படியே உடம்பு திடீர்னு சரிந்து தூக்கி மூச்சு விடாத நிலைமையில், மூச்சு விடவே முடியாது, மூச்சு விட முடியாத நிலைமையில் மூச்சடைச்சு சீக்கிரம் நிமிஷத்துக்குள்ளே செத்து போயிடுவாங்க. அதை செய்யும்படிக்கு ஏங்க இவ்வளோ கொடுமை, வேறு எதுவும் வழி இல்லையா, வேறு எப்படியாவது சாவடிக்க கூடாதுன்னா இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நீ ரெண்டு மூணு நாள் நீ செஞ்ச தப்புக்கு துடிச்சு துடிச்சு சாகணும்னு ஒன்று அடித்தோம், ஆனால் டைம் இல்லை, அதனால ரெண்டு மூணு நாள் நீ அனுபவிக்க வேண்டிய வேதனையை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீ அனுபவிக்கும்படி இந்த அடி உனக்கு. எவ்வளோ கொடுமை பாருங்களேன், அதை அடிக்கும்படிக்கு அதை அனுபவித்து செத்துரு அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் எல்லாம் சேர்த்து ஒரே நேரத்தில். ஆகவே அந்த எலும்புகளை முறிக்கும்படி முறித்து அவங்க செத்த உடனே அவங்களுடைய உடம்பை இறக்கலாம், அவங்க தேசம் தீட்டுப்படாது. குருட்டு மதவெறி பிடிச்ச பாரம்பரிய மதத்தின் குருட்டை பாருங்கள், கையிலெல்லாம் ரத்தம் ஒழுவுது தேவகுமாரனை கொன்னுட்டு, ஆனால் இந்த சடங்குக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை, அதுக்கெல்லாம் குறையில்லை, ஆடுறா பூசாரின்ற மாதிரி செய்கிற தப்பெல்லாம் செய்கிறது, சபையை கொள்ளடிக்கிறது, இயேசு பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறது, பாரம்பரிய பேரை வச்சு மதத்தில் நரகத்தில் தள்ளுறது, மக்களை ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் கம்மியான எண்ணெய் கொடுக்குறது, எல்லாம் போலித்தனம் நடக்கிறது. ஆனால் சடங்குக்கு பண்டிகைகளுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஓஹோஹோ பண்டிகையில் கொண்டாடுறது அதில் ஊ ஈஸ்டர் இன்னைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. அதே ஜனங்க தான் இவங்க ஓய்வு நாளின் கர்த்தரை கொண்டுட்டு ஓய்வு நாள் ஆசரிக்க போகிறாங்க. ஒட்டகத்தை விழுங்கி கொசுவை வடிக்கட்டுறது, ஆண்டவர் எவ்வளோ நல்லா அவங்கள பற்றி சொன்னார். வந்து அவங்க கேட்குறாங்க பாருங்களேன், பிலாத்து அதனால பிலாத்து ஆர்டரை கொடுக்குறாரு. 32 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்தபடி போர் சேவகர்கள் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால்களை கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தான். இது கவர்னர் ஆர்டர், சரி ஓகே போன்னு கொடுக்குறாரு. அதனால ஒரு சோல்ஜர் சமட்டி எடுத்துக்கிட்டு வரான், புது சோல்ஜர் இவன் அங்கேருந்து வரான் அரண்மனையிலேருந்து பிலாத்துடைய ஆர்டரை வாங்கிக்கிட்டு. யோசிச்சு பாருங்க, சமட்டி எடுத்துகிட்டு வரும்போது அவனை பார்க்கும்போது என்ன பயம், அங்கே உட்காந்துருக்க லேடிஸ் பார்க்கும்போது என்ன பயம், பா எடுத்துகிட்டு வரான் எலும்பு ஒடிக்கிறதுக்கு வரான், வந்தால் எலும்பு ஒடிச்சிருவான்னுவான், இவன் எலும்பு ஒடிக்கிறதுக்கு தான் வரான். சமட்டி எடுத்துக்கிட்டு வரான், கொடுமையாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இவன் பாருங்க என்ன பண்ணுறான், வந்து ஒருத்தருடைய எலும்பு ஒடிக்கிறான் இந்த ரைட்டில், அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும், கிறிஸ்து கிட்ட வந்து எலும்பு உடைச்சிருக்கணும். இவன் ஒரு 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 அவஷ்டம் இல்லையா, ஒரு இதில் ஒரு ட்ராமா போடலான்னு சுற்றி சுற்றி வர மாதிரி கிறிஸ்துவை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் எலும்பு உடைக்கிறான். ஓகே, ரெண்டு பேர் துடிக்கிறாங்க, அவனுக்கு கத்துற சவுண்டு கேட்குமா, எலும்பு உடைஞ்சா என்ன சவுண்டு வரும் தெரியுமா, வழியிலேயே பெரிய வழி எலும்பு தான், எலும்பு உடையிற சவுண்டு பாடி பா பயங்கரமாக கத்துறானுங்க அவனுங்க. ஆனால் என்ன ஆகுது, கிறிஸ்து கிட்ட வரான், கிறிஸ்து எலும்பு உடைக்கலான்னு பார்த்தா 33 வசனத்தில் அவர் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மரித்திருந்ததை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஏன், அவர் செத்துருக்கிறாரு, உயிரோடு இருக்கிற அடையாளம் ஒன்றும் இல்லை, பாடி ஒண்டி தொங்கிக்கிட்டு இருக்குது, அதனால முறிக்கலையா, சரி செத்துருக்கிறாருன்னா போயேன் சும்மா இருக்க மாட்டேன், சும்மாவே இருக்க மாட்டேன், இவன் ஒரு பைத்தியம் பிடிச்சவன், ஏதாவது ஒன்று சாடிஸ்டிக்கு இன்னும் சில பேர் கொடுமையை பார்க்கலன்னா முடியாது, எலும்பு ஒடிக்கிற ஒரு தைரியம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா சமட்டி இல்லை என்ன மாதிரி ஒரு சாடிஸ்டாக இருப்பான், கொடுமையான மனுஷன், அவன் சும்மா இருக்க மாட்டேன், சரி எலும்பு ஒடின்னு ஆர்டர் கொடுத்தாரு, அதை உடச்சிட்டு போ, இல்லை அதை செய்ய மாட்டேன் ஏன்னா செத்துருக்குறேன், சரி சும்மா போ, இல்லை சும்மா போக மாட்டான் அவன், பாருங்கள் சில பேர் குரங்கு கையுன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குரங்கு கை. இவன் என்ன பண்ணுறான், 34 வசனத்தில் ஆகிலும் போர் சேவர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஏன் அவன் செஞ்சான்? ஏன் இஷ்டம்? பைத்தியம் பிடிச்சவன், சாடிஸ்ட், செத்துருக்கிற பணத்தை விட செத்துருக்கிறான் நல்லா தெரியும். இல்லை, ஈட்டி எடுத்து குத்தி பார்ப்பேன், நான் நோண்டி பார்ப்பேன். அது எவ்வளோ பெருசாக குத்தி இருக்கிறான்னா, இயேசு வந்து தோமாவை பார்த்து சொன்னார் இல்லைங்களா, உன் கையை விடுற அளவுக்கு பெரிய காயத்தை எடுத்து கிழிச்சிருக்கிறான் விழாவை. அந்த ரத்தமும் தண்ணீரும் வருகிறது. அது மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சில நேரங்களை தாங்க முடியாத இன்டென்ஸ் ப்ரெஷர் ஆணுச்சுன்னா, சில பேருக்கு தாங்க முடியாத ப்ரெஷர், அவங்களுடைய மெரிப்பு, இருதயத்தினுடைய நரம்பு பெரிகார்டியம் ரத்தத்தையும் சதியும் அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, இது அது வெடிஞ்சிருச்சுன்னா இருதயம், அது ரத்தம் ஒரு இடத்துல, சதை இது பிளட் ஒரு இடத்துல, தண்ணி ஒரு இடத்துல சேர்ந்துடும், தனித்தனியாக பிரிஞ்சிடும். இயேசு வந்து மரிக்கும் போது அவர் இருதயம் வெடிச்சு இறந்தார்ன்றதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா வேத வாக்கியம் சங்கீதம் 69:20 என்ன சொல்லுது? நிந்தை என் இருதயத்தை புலந்தது. இருதயம் புலந்துதான் தேவகுமாரன் இறந்தார். எண்ணி முடியாத, நம்ப முடியாத தேவனுடைய கோபாக்கினைய பாவ குற்றத்தை அவர் சுமக்கும் போது, மனிதர்களுடைய நிந்தனை, அவருடைய மிருதுவான இருதயம், உணரக்கூடிய இருதயம், தாங்க முடியாமல் இருதயம் வெடிஞ்சுதான் அவர் இறந்து போயிட்டார். இறந்து போய் ரத்தமும் தண்ணீருமாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருது அந்த காயம், பெரிய காயத்தினால. ஓகே, அவருடைய விழா எலும்பு குத்தப்படுறத பார்க்கிறோம், அது முதல் காட்சி. அடுத்தது கிறிஸ்துவின் அடக்க பற்றிய ஒரு பதற்றம், ஒரு டென்ஷன். ரெண்டு கிறிஸ்து இறந்துட்டாரு, ரெண்டு திருடருங்க இறந்துட்டாங்க, இப்போ எடுத்து அவங்கள சிலுவையிலேருந்து எடுக்கணும். பொதுவாக ரோமருங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளுக்கு, சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஒரு நல்ல அடக்கத்தையே செய்ய மாட்டாங்க. என்ன பெரிய சாதிச்சாங்களா, இவருக்கு பெரிய அடக்கத்தை கொடுக்கறதுக்கு மோசமாக சிலுவையில் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி, அதுவும் தேச துரோகமாக இருந்தால் மோசமாக, நம்ம ஊர்லேயே சரியா அடக்கம், தேசத்துக்காக இறந்தால் ஊரே வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க. தேச துரோகினா யாருமே போக மாட்டாங்க, ஒழுங்கான அடக்கமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு காமன் பிட், கிரிமினலுடைய பிட்டுங்கன்னு இருக்கும், அதில் தூக்கி போட்டுருவாங்க எல்லாம் உடம்போடு உடம்பா. அங்கே வந்து எருசலேமுக்கு வெளியில் கெஹனா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, கெஹனா, அது ஹினம்ன்ற பள்ளத்தாக்கில் இருக்கிற இடம், அது வந்து தான் எருசலேமுடைய குப்பையெல்லாம் அங்கே தான் கொட்டுவாங்க. நம்ம பெங்களூருடைய குப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொட்டுவாங்க. அந்த இடத்துல எப்போ பாரு நெருப்பு புகஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் குப்பையெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த உடம்பு ஒரு பிட்டில் தூக்கி போடலாம், இவருடைய உடம்பு எல்லாருடைய, அதுதான் பண்ணுவாங்க பொதுவாக. அங்கே வந்து அது நெருப்பில் எரியலாம், இல்லை துஷ்ட மிருகங்கள் கழுகுகள் வந்து சாப்பிடலாம், அப்படி தான் போட்டு விட்டுருவாங்க. அதுதான் ரோமர்கள் இயேசுக்கு திட்டம் பண்ணி இருந்தது, நியமித்து இருந்தது, ஒழுங்கான அடக்கத்தையே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அதை கார்பரேஷன் பணமாக தூக்கி போட்டுருவாங்க. இந்த டென்ஷன் யோசிச்சு பாருங்க, முதலாவது மனித அன்பின் டென்ஷன், பட்டு பதற்றம், தூரத்தில் யார் நிற்கிறது, அசராத பற்றுள்ள அந்த பெண்கள், இயேசுவை உடம்ப பார்த்துக்கிட்டவங்க, 3 வருஷம் அவருக்கு சாப்பாடும் துணியும் பார்த்து என் நேசர்னு சொல்லி அவர் பின்னாடியே வந்த பெண்கள், தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இப்போ அவர் உடம்புக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கொடுமையாக குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அழுகையும் அவருடைய வேதனையும் அவங்களால உணர முடியுமா, தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு ஆச்சுன்னா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி வருத்தப்படுவோம், அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க. அந்த சோல்ஜருங்க அந்த சமுட்டி எடுத்துகிட்டு வராங்க, வர்றதை பார்க்கும்போது அப்படியே கண்ணு, லேடிஸ்லாம் பார்க்க முடியுமா அதை, அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பல்லையாக கடிச்சுக்கிட்டு ஐயோன்னு பார்க்குறாங்க. ஐயோ ஆண்டவருக்கு அடிக்கலன்னு, அடிக்காமல் போவானேன்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டாட்டிஸ்ட்டு ஈட்டி எடுத்து விழாவை குத்துறா, ரத்தம் ஒழுது, எப்படி அழுவாங்க யோசிச்சு பாருங்கள். ஐயோ எப்படி இவ்வளோ காயங்கள் பத்தாத, செத்த உடனேயும் கூட அவருக்கு இவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தணுமான்னு வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அசராத பற்றுள்ள பெண்கள், அவங்க பார்க்குறாங்க, தாங்க முடியாமல் அழுகுறாங்க. ஒரு மனுஷனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கடைசி மரியாதை என்னங்க, கடைசி மரியாதை அவருடைய இறுதி சடங்கு தான் இல்லைங்களா. கடைசி மரியாதை ஒரு மனுஷனுக்கு, அது எந்த மோசமான மனுஷனுக்கும் அது கிடைக்கும், என்னதான் இருந்தாலும் இறுதி சடங்கு செய்யணும்னு வாங்க. இறுதி சடங்கு அடக்கம், சாதாரண மனுஷனுக்கே அப்படி, எப்பா இவ்வளோ நேசம் வச்ச இவருக்கு ஒரு இறுதி சடங்கு செய்ய முடியாதா? ஆண்டவருடைய சரீரத்தை இப்படி குலைச்சலா ஒரு கிரிமினல் நடத்துகிற மாதிரி நடத்திட்டாங்களே அப்படின்னு அவரை சேவித்து அவரை பின்பற்றி வந்தவங்க நம்ம ஒரு இறுதி சடங்கு இதில் செய்ய முடியாதா? அவங்களுக்கு ஏக்கம் இருக்காது, பெண்களுக்கு ஏக்கம் இருக்காது. கடைசியாக ஒரு ஒரு நல்ல சடங்கு ஒரு கொல்லி போடுற அந்த யூதர்களுக்கு நமக்கு மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு இறுதி சடங்கு ரொம்ப முக்கியம். அது செய்ய முடியாதான்னு வெம்பி வேதனைப்பட்டு இருக்கும் போது யார் இருக்கிறாங்க அவங்க கூட? சுயநல பயத்தில் சீஷர்கள் ஒருத்தரும் அட்ரஸ் எங்கன்னு தெரியல. யோவான் தானா வந்து அவருடைய தலையை ஏரோது வெட்டின பிறகு மத்தேயு 16 அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய உடம்பை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசுக்கு அதுக்கு கூட வரல இந்த சீஷருங்க. ஓடி போய் ஒளிஞ்சு என்ன சீஷருங்க பாருங்க, எவ்வளோ பெரியான சீ. ஆனால் இந்த பெண்கள் விட்டு போகிற மாதிரி இல்லை, எவ்வளோ கொடுமை அவருக்கு நடத்தினாலும் அவரை விட்டு போக மாட்டாங்க, அங்கே தான் நிற்பாங்க. நின்றுக்கிட்டு ஐயோ உடம்பு கிடச்சா நாங்கள் பார்த்துக்குவோமே, இறுதி சடங்கு செய்வோமேனு. அதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. ஏன்னா அந்த உடம்பு ரோமருங்க ஒரு குற்றவாளிய உடம்பு யாருக்கும் தரமாட்டாங்க. அப்படி தரணும்னா பெரிய கண்டி, பெரிய செல்வாக்கு இருக்கணும், கவர்மெண்ட்ல ஆளுங்க தெரிஞ்சிருக்கணும். சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடைக்காது இது. அது ஒரு பிள்ளையோ ஒரு அப்பாவோ ஒரு அவங்களுடைய ரூல், ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா அந்த உடம்பை வந்து ரிலேட்டிவ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸ் அப்பாவாக இருக்கணும், மகனாக இருக்கணும், ஹஸ்பண்டாக வைஃபையா. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு சிசாவும் ஆயிருச்சுன்னா யார் கொடுப்பாங்க? எல்லாம் கேட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்போ யார் நீ அங்கிள் அங்கிள்லாம் போ, யார் அப்பாவா அம்மாவா? ஸ்ட்ரிக்ட் ரூல் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ரோமரில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரிலேட்டிவ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறது? ரிலேட்டிவ் மாத்திரம் இல்லை, அந்த அதான் கொலை செய்யப்பட்ட அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆள் மரண தீர்ப்பு தேச துரோகியாக தேசத்துக்கு விரோதமாக செஞ்சிருந்தா கொடுக்கவே மாட்டாங்க. அது சீசருடைய சீஷரே ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தா தான் உண்டு. அது ரூலே இருக்குது, கொடுக்கவே மாட்டாங்க. இயேசு வந்து அவங்க ரெக்கார்டு படி சீசருக்கு விரோதமாக தன்னை ராஜா என்று அழைத்து கொண்ட தேச துரோகியாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர். என்ன பண்ண முடியும்? இந்த பெண்கள் உதவியற்ற நிலையில, செல்வாக்கு இல்லை, பெரிய பணம் இல்லை நம்ம கிட்ட, பிலாத்துடைய கேட்டுக்கிட்ட கூட போக முடியாது, நம்ம துரத்தி அடிச்சிடுவாங்க. அங்கே நிற்கிறாங்க, ஒரு அதிகாரம் இல்லை, பணம் இல்லை. யூத தலைவர்களை விட்டோன்னா ஏற்கனவே அவரை அவமானமாக சபிக்கப்பட்ட விதத்தில் மரணம் கொடுத்துட்டாங்க. இன்னும் அவங்க என்ன தான் எதிர்பார்க்குறாங்க? அவரை எப்படியாவது அவமானமாக அவருக்கு ஒரு இறுதி சடங்கு, கேவலமாக அவரை அழிச்சாங்கன்னா இவர் மெய்யாகவே சபிக்கப்பட்டவர், இவர் நிச்சயமாகவே மேசியா இல்லைன்னு அவர் எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ, அநாத பணமாக கழுகுகள்லாம் தின்னு போகிற ஒரு மோசமான பணமாக பண்ணணுமோ பண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இந்த அன்பான பெண்களுடைய ஒரு டென்ஷன், ஐயோ என் ஆண்டவருடைய உடம்புக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க. அவர் கடைசியில் அவர் முகத்தையாவது பார்க்க முடியுமா, முத்து கொடுக்க முடியுமா, தொட முடியுமா? ஒரு மனித டென்ஷன். இன்னொன்று ஒரு தீர்க்க தரிசன டென்ஷன் இங்கே இருக்குது, தீர்க்க தரிசன பதற்றம் இங்கே இருக்குது. என்ன நம்ம பார்த்துக்கிட்டு வர ஐசாயா மகத்தான அதிகாரம், உங்களுக்கு தெரியுமா என்னென்ன சொல்லுது அந்த அதிகாரம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லுது 15 வசனம். என்னென்ன தான் சொல்லாமல் இருக்க போதும், எப்படி அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லுது. அது பார்த்தீங்கன்னா ஐசாயா 53:9 வசனத்தை பாருங்களேன். துன்மார்கனோடு அவருடைய பிரேத குழி நியமித்தார்கள். இந்த துன்மார்கங்க பாவிங்க இவங்களோடு அவருடைய பிரேத குழி இருக்கணும், அந்த பிட்டில் தூக்கி போடணும்னு முடிவு பண்ணி இருந்தாங்க, நியமித்து வச்சிருந்தாங்க, இடம்லாம் ரெடி. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அவர் இறக்கும்போது துன்மார்களோடு இறந்தாலும் அவர் அடக்கம் வந்து ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் நடக்கும். இது ஒரு டென்ஷன். எப்படித்தான் இது நடக்கும் உலகத்தில்? இயேசுக்கு இருந்த சீஷர்களா இந்த யாராவது ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்களா? அவர் தான் சொன்னார் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கே போக மாட்டேன்ட்டாரு, அவர் கூட யார் வருவாங்க ஐஸ்வர்யவான் இல்லைங்களா? கூட இந்த மீன் பிடிச்ச அவங்க இதுங்களும் தான் கூட இருந்தாங்க. இந்த பெண்களுக்கு இந்த ஐஸ்வர்யமும் இல்லை. இவங்களுக்கு கலீலியா பெண்கள், எருசலேமில் ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, எங்கே அடக்கம் பண்ணுவாங்க இவங்க? கலிலேயிலிருந்து வந்த பெண்கள் இந்த தீர்க்க தரிசனம் எப்படித்தான் நிறைவேறும்? அது மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசன பதற்றம் இன்னொன்று, நேர பதற்றம். யோசிச்சு பாருங்க, மத்தேயு 27:57 என்ன டைம் சொல்லுது? இப்போ சாயங்காலம் ஆன போது. என்ன டைம் இப்போ? இயேசு 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார், 12 மணி வரைக்கும் இருந்தார், 12 மணிக்கு இருள் வந்தது, 12:00 3 மணி வரைக்கும் இருள், அதுக்கப்புறம் அவர் இறந்தார். இப்போ என்ன டைம்? 4:05 சூரியன் அடிவானத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கு, 5 மணி. கல்றது சடங்கு வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, ஐயோ சீக்கிரம் பாடி எடுத்துடணுங்க, ஏன்னா இருட்டாயிடும், அங்கே போய் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சடங்குலாம் செஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் இல்லைங்களா? இப்போ 5 மணி, எவ்வளோ டைம், எவ்வளோ குறைவாக இருக்குது. அதில் பணக்காரனுடைய கல்றையை பார்க்கறது தான், பெர்மிஷன் வாங்குறது தான், இதெல்லாம் நடக்கிற வேலையாக யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு டைம் டென்ஷன், அது சீக்கிரம் நடக்கணுமே. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஓய்வு நாள் டென்ஷன் வேறு. இது ஆயத்த நாள், சூரியன் அஸ்தமாய் போன உடனே ஓய்வு நாள் ஸ்டார்ட். ஒன்றுமே தொடக்கூடாது, ஒரு காலம் எல்லாம் அது, இது ரொம்ப மகா ஓய்வு நாள், இது உயர்ந்த ஓய்வு நாள். எல்லாம் அரிபரியாக எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கடலாம் மூடியாச்சு, எல்லாம் ரெடியாச்சு, எல்லாம் யாருமே இல்லை, ஆளுங்க யோசிச்சு பாருங்களேன். பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆயத்த நாளில் சூரியன் அஸ்தம் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால தான் இவங்க வேக வேகமாக போய் காலை உடச்சி அவங்க உடம்பை எடுக்கணுன்றாங்க. லேட் பரியல் பண்ணவே முடியாது. லேட் பரியல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இயேசு சொன்ன தீர்க்க தரிசனமே ஒரு பிரச்சனை. இயேசு என்ன சொன்னார்? என் அடக்கம் பண்ணுவாங்க, 3 நாளில் நான் உயிரோடு எழும்புவேன். அவர் இந்த நாள் சூரியன் அஸ்தம் ஆகிறதுக்குள்ளே அடக்கம் பண்ணால் தான் 3 நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் அவர் எழும்ப முடியும். நம்ம இயேசு 3 நாள் நினைக்கிறத வந்து நம்ம 24 hours நினைக்கக்கூடாது. யூத முறையின்படி 3 நாள்னா, 1 நாள் யூத முறைனா, 1 நாளில் ஒரு பாகம் இருந்தாவே அது 1 நாள் கணக்கு அவங்களுக்கு. இயேசு வந்து ஃப்ரைடே கொஞ்சம் நேரம் சூரியன் அஸ்தம் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டார், போனோம், போனால் தான் அது 1 நாள் கணக்கு. சாட்டர்டே ஃபுல் டே இருந்தார் ஓய்வு நாளில், சண்டே காலையில் கொஞ்சம் நேரம் இருந்தார், அந்த கணக்கில் தான் அவர் 3 நாள். 24 hours இல்லை. இப்போ அந்த டென்ஷன் வேறு, அவர் போகணுமே, இல்லைன்னா 3 நாள் கல்லறையில் இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பக்கம் பாசம் டென்ஷன், என்ன பண்ணுவாங்களோ ஆண்டவருடைய உடம்பு, இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசன டென்ஷன், பணக்காரனா, பணக்காரன் கல்றியா, எங்கே போகிறது அதுக்கு? இன்னொரு பக்கம் ஓய்வு நாள் முடிகிற டென்ஷன், ஆயத்த நாள், 4 மணி 5 மணி ஓடிக்கிட்டு இருக்கு, சூரியன் இறங்கிக்கிட்டு இருக்குது, கல்ற எங்கே பண்ணுறது? இது இறங்கிருச்சுன்னா பண்ண முடியாது. யார் போய் ரோமுக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பெர்மிஷனை வாங்கிட்டு வர முடியும்? இந்த பாடியை வாங்கிறதுக்கு யாருனால முடியும்? இந்த பாடியை வாங்கிறது மாத்திரம் இல்லை, பணக்காரன் ஐசாயா சொன்ன மாதிரி பணக்காரன் கல்றி எங்கே பார்க்குறது? கடையெல்லாம் மூடி இருக்குது, அவருக்கு இறுதி சடங்கு எங்கே வாங்கி, எப்படிப்பட்ட இறுதி சடங்கு பண்ணுறது? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? 2 மணி நேரத்தில் ரோமர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, கல்றியை பார்க்கணுமா, அதெல்லாம் ரெடி பண்ணணுமா? அந்த 2 மணி நேரத்தில் செய்யக்கூடியது பெஸ்ட் என்ன? அவரை தூக்கி அந்த கல்லர்களோடு அடக்கம் பண்ணுறது தான் பெஸ்ட், அதுதான் முடியும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் ஆன போது உங்களுக்கு டைம் டென்ஷன்னா என்ன தெரியுமா? டைம் டென்ஷன் பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும், டைம் டென்ஷன். காலைல அவங்கள எழுப்பி ரெடி பண்ணி பல்லு விளக்கி சமையல் செய்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டிஃபனை கட்டி கூப்பிட்டு போன ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடுற வரைக்கும் என்ன டென்ஷன் நமக்கு இல்லைங்களா? எங்கள் ஜெருஷா ஸ்கூல்லலாம் 5 நிமிஷம் லேட்டாக போனால் போதும், ஒரு வாட்டி லேட்டாக போய் விட்டுட்டு வந்துட்டேன், 1 மணி நேரம் வீட்டில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிள்ளைய வெளியே உட்கார வச்சுருக்கோம், வந்து கூப்பிட்டு போங்க, லேட்டாக வந்துருக்குறான். நாட் அலோட். அந்த மாதத்துக்குள்ள காலைல டென்ஷனில் போனோம், டைம் ஆயிடுச்சுன்னா போகிற டென்ஷன் இருக்கே, இன்னும் டைம் ஆயிடுச்சு அந்த டென்ஷனிங்க. ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் டென்ஷனாக போகிறோம், சர்ச்சுக்கு தான் டென்ஷன், ரிலாக்ஸாக வரும் லேட்டானால் பாருங்களேன். டென்ஷன், டைம் டென்ஷன், இப்போ இத்தனை டென்ஷன், என்ன பண்ண போகிறாங்களோ உடம்பு, எப்படி பெர்மிஷனை வாங்குறது, எப்படி பணக்காரன் கல்றையை பார்க்கறது, எப்படி அடக்கம் பண்ணுறது, என்ன சடங்கு செய்கிறதுன்ற டென்ஷன் நேரத்தில் தான் கிறிஸ்துவை அடக்கம் செய்ய அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதன் காணப்படுகிறான். இதோ மனிதன், ஒரு சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பில்ட் பண்ணி திடீர்னு வருவார் பாருங்க ஹீரோ, வந்த உடனே இருக்கே விசில், அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இங்கே பாருங்களேன். அதனால தான் லூக்கா பியோல்ட் இதோ பாருங்க இந்த மாதிரி இத்தனை டென்ஷனுக்கு மத்தியில் அதுக்கு பதிலாக வந்த ஒரு மனுஷன், கடவுள் அனுப்பின மனுஷன் யாரு? இந்த மனிதன் சாயங்காலம் ஆன போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவுமானுமாய் இருந்த யோசேப்பு என்னப்பட்ட பேர் கொண்ட அரிமத்தேயான் ஊராகிய ஒரு மனுஷன் வந்து, என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங், என்ன மனுஷன் ஐஸ்வர்யவான், என்ன காம்பினேஷன், ஐஸ்வர்யவான் இயேசுடைய சீஷன், இது ரெண்டுமே ஒத்து வராதே, ஆனா இங்க வந்திருக்குது ஐஸ்வர்யவான். மத்தே எவ்வளவோ சொல்லி இருக்கலாம் அவரை பத்தி, மார்க் லூக் எல்லாம் பார்க்க போறோம், ஆனா ஐஸ்வர்யவான் வலியுறுத்துறாரிய இப்ப அவன் தான் தேவை, அவன் தான் நிறைவேற்ற முடியும் ஐசாயா 53 தீர்க்க தரிசனத்தை. ஐஸ்வர்யவானுங்க இவன் சாதாரணப்பட்ட த டாப் ரிச் மேன் எருசலேம்லயே, அவனுக்கு கை நீட்டுற பக்கம்லாம் ப்ராப்பர்ட்டி, எங்க ஒரு லேண்ட் லார்டு, த மேன் ஆஃப் பிக் எஸ்டேட்னு லூக்கா சொல்றாரு. எங்க பார்த்தாலும் இடம், ஊர்லெல்லாம் இடம் போட்டு வச்சிருக்கான், தெரு தெருவா அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம். இந்த மாதிரி டென்ஷன் டென்ஷன் சீன்ல ஸ்டேஜுக்கு முதல் தடவை வரான் பெரிய ஆளு. அதனாலதான் லூக்கா இதோ பிஹோல்ட் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் முதல் தடவை. வேதத்துல யோசேப் அரிமத்தியா தேடி பாருங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசுடைய கல்ற அவருடைய உடம்பு அடக்கத்துக்கு மாத்திரமே ஏற்படுத்தின மனிதனாக அவன் வந்து மிகவும் மெச்சிப்போடு மிகவும் கனத்தோடு அறிமுகப்படுத்தப்படுறான். மிகவும் இயேசுடைய சிலுவை காட்சிக்கு முன்னாடி எந்த ஆணுடைய பேர்களோ இல்லை, ஆனா அவருடைய அடக்கத்துக்கு முன்பதாக இவனுடைய பேர் கல்வெட்டாக பதியும் படிக்கு. எந்த யோசேப்பு இல்ல, எந்த யோசேப்புங்கன்னு இல்ல, அவன் பிறந்த ஊருக்கே மதிப்பு புகழ் வாங்கி தருகிற மாதிரி அரிமத்தையான் ஊராகிய யோசேப்பு. ஏன் இவன் செய்கிற செயல் வந்து அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் பிறந்த ஊரு ஊரு எங்க கூட இருக்குன்னு தெரியாது, அது ஒரு குக்கு கிராமம் அங்க இருக்கலாம்ல, அந்த ஊருக்கே பெருமை வரும்படிக்கு ஒரு யோசேப்பு, அரிமத்தையான் ஊராகிய யோசேப்பு அவன் வந்திருக்கிறான் பாருங்களேன். மற்ற சுவிசேஷங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவனை பத்தி 4 காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது அவன் பெரிய ஐஸ்வர்யவான், இங்கே பார்க்கிறோம் எருசலேம்ல பெரிய செல்வந்தன், லேண்ட்லார்ட், பெரிய சொத்துள்ள மனிதன். ரெண்டாவது மார்க் 53 பார்த்தீங்கன்னா கணம் பொருந்திய ஆலோசனை சங்கத்தானும், கணம் பொருந்திய பிரதான ரொம்ப மரியாதைக்குரிய ஆலோசனை சங்கம், யூத மதத்திலேயே மிக உயர்ந்த சுப்ரீம் கோர்ட்ல அதுல ஒரு மெம்பர் இது. ஆமா அந்த கூட்டம் தான் இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு மாக்கினை தீர்ப்பு கொடுத்தது, அந்த கூட்டத்துக்கு சேர்ந்தவன் தான் இவன். ஆனா லூக்கா 23:51 என்ன சொல்லுதுன்னா அவருடைய மரண தீர்ப்பு கொடுக்கிற அந்த தீர்ப்புல இவன் சம்பந்தப்பட்டு இருக்கல. எப்படி இருக்கலன்னு நமக்கு தெரியாது, ஒருவேளை ஓட்டு போடும்போது இவன் போடாமல் இருந்திருக்கலாம், இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், நான் ஒத்துக்க மாட்டேன், இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அங்கே போய் அமைதலாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அதில் அவன் சம்மந்தப்படலை. அவன் பெரிய பணக்காரன், செல்வந்தன், புகழ் பேர், சமுதாயத்தில் உயர்வான பேரில் இருக்கிற யோசேப்பு, அருமத்தையான் ஊராகிய யோசேப்பு. அதை விட முக்கியமாக அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை பாருங்களா. மார்க் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தவன், காத்திருந்தவர். அவ்வளோ மோசமான விசுவாச துரோகத்தில் முழுகியிருந்த இஸ்ரவேல் மக்கள், பாரம்பரியம் வெளிமதம் விரத்தில் இருக்கிற ஒரு சாக்கடை மாதிரி இருந்த மதத்தில் முளைச்ச அருமையான பூ மாதிரி தேவராஜ்யத்துக்காக இருதயத்தில் காத்துக்கிட்டு இருந்தான். இந்த வார்த்தை வந்து மீதியான மக்களுக்கு, தேவனுடைய தெரிந்து கொள்ள மீதியான மக்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்த மனிதன் ஜெக்கேரியா, எலிசபெத், யோவான்ஸ்தானாவுடைய பெற்றோர்கள், சிமியோன், அண்ணா, அவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இது. இவன் ஜெக்கேரியா லூக்கா 2:35 சிமியோனை பத்தி சொல்லும் போது அப்படித்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்த ஆள், மோசமான சனித்திரிய சங்கத்தில் இருந்தாலும் நீதியான மனிதனாக அவன், நீதிமான், நல்லவன் அப்படின்னு வேற லூக்கா நமக்கு சொல்றார். இதே வார்த்தை ஜெக்கேரியா எலிசபெத்துக்கு பயன்படுத்தின வார்த்தை. மத்தேயு நமக்கு என்ன சொல்றாரு, அவன் ஐஸ்வர்யவன் மாத்திரம் இல்லை, இயேசுவுக்கு சீஷன், சீஷன், சீஷனாய் இருக்கிறான் பாருங்களேன். இயேசுவை அவன் நம்பி அவரை பின்பற்றி அவர் சரீரமா பின்பற்ற பிரசங்கங்களை கேட்டு அவரை அவர்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கிறான். சீஷனா கற்றுக்கிறவன். எப்படி அவன் சீஷன் ஆனா நமக்கு தெரியாது. அவன் சீஷன் என்ன மாதிரி சீஷங்க, லூக்கா நமக்கு லூக்கா 19:38 சொல்லுது, அவன் அந்தரங்க சீஷனாயிருந்தான். ஏன்? யூதர்களுக்கு பயந்ததினால். அவன் ஓப்பனா இயேசுவை பத்தி அறிக்கை சொல்லுகிற மனிதனாக இல்லை. ஏன்? யோவான் 12:42 நமக்கு என்ன சொல்லுது? அந்த நேரத்தில் இயேசுவை யாராவது அறிக்கையிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்கள ஜப ஆலயத்திலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க, புறம்பாக்கிடுவாங்க. அப்படின்னா என்னானே நமக்கு தெரியாது அந்த கலாச்சாரத்தில். அதை விட ஒரு கேடு வேற ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், அந்த கலாச்சாரத்தில் அந்த உடன்படிக்கையிலேருந்து நீ அறுக்கப்பட்டு, சமுதாயத்திலேருந்து அறுக்கப்பட்டு, நீ வேலை செஞ்சுன்னா வேலை செய்ய முடியாது, இன்னுமே அந்த ஊரில் பொழைக்க முடியாது, இன்னுமே உன் குடும்பத்தை ஊர் தள்ளி வச்சிரும். அந்த மாதிரி ஒரு வேலைங்காது. இப்போல்லாம் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம நாடு அப்படி ஆயிட்டு வருது அந்த நிலைமையில். ஆனால் இப்போ இருக்கிற சுதந்திரம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்போ ஆப்கானிஸ்தான், தாலிபான் ஆடுற நாடுகளை யாராவது ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன்னு வந்து அறிக்கை செஞ்சானா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாஸ்கில் அடுத்தனால ஒரு அறிவிப்பு, அவன் தலையை வெட்டி அடுத்த வாரம் எடுத்துட்டு வரவனுக்கு 10 கோடின்னு வைப்பாங்க. சரிங்களா? இப்போ கூட நம்ம ஊரில் அப்படிலாம் வருது, தலையை வெட்டிட்டு வரவனுக்கு 10 கோடி ரூபாய் நம்ம இதில் இருந்து போனவனுக்குன்னு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வேலை கொடுக்கணும். அதனால அவன் விசுவாசம் சிறிதா இருந்ததுனால, விசுவாசத்தை வளர்ந்துகிட்டு இருந்ததுனால அவன் அந்தரங்க சீஷனா இருந்தான் என்றதை பார்க்கிறோம். இயேசுவை அறிக்கை செய்யல. என்ன முழு படத்தை? இவன் ஒரு கிராண்ட் மேன், கணம் பொருந்தியவன், நீதிமான், தேவ ராஜ்யத்துக்காக காத்திருந்தவன். இயேசுக்கு தேவன் அவன் இருதயத்துல வேலை செய்து இயேசுடைய சீஷனா மாத்தி மத்தேயு நமக்கு ரொம்ப வலியுறுத்துறது, அவன் ஐஸ்வர்யவான். ஏன்? கிறிஸ்து அடக்கம் செய்ய படுவதற்காக அனுப்பப்பட்ட மனிதன் இவன். ஐசாயா 53 தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன். ஆகவே இயேசு விழாவில் குத்தப்படுறத பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இயேசுடைய கல்லற அடக்கத்தை குறித்த பதற்றம். எவ்வளவு பதற்றம்! அந்த பதற்றத்திற்கு பதிலாக தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனாக யோசேப்பு அரிமத்தையான், அதிமேத்தையான் ஊராகிய யோசேப்பை பார்க்கிறோம். கடைசியாக அவனுடைய ஒரு தைரியமான விசுவாச செயலை பார்ப்போம். தைரியமான விசுவாசம். இந்த டென்ஷன்ல வருகிற மனிதன், இவ்வளோ நாள் ரகசிய சீசனா இருந்த மனிதன் இப்போ தைரியமா வரான். பாருங்களேன், தைரியமா முன்னாடி வருகிறான். என்ன பண்றான்? 58 வசனத்துல பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இதுதான் நான் தைரியமான விசுவாச செயல் என்று சொல்லுகிறேன். ஏன் இதுக்கு ரொம்ப தைரியம் வேணுங்க? மார்க் நீங்கள் 15:43 பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு துணிச்சலோடு. இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஏன் தைரியம் வேணும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப தைரியத்தோடு இவ்வளோ நாள் ரகசிய சீசனாக இருந்தவன் இப்போ தைரியமாக வெளியே போறானா? தைரியப்படுத்திக்கிட்டு போறான். ஏன் தைரியம் இதுக்கு வேணும்? இதுக்கு ரொம்ப விலை அவன் கொடுக்கணும், ரொம்ப விலை கொடுக்கணும். என்ன விலை? முதலாவது அந்த சன்னித்ரியன் சங்கத்தின் மிக பேர்போன மெம்பராக இருக்கிற இவன் இப்போ இந்த முக்கியமான ஓய்வு நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஆயத்த நாளில் அந்நியன்னு நினைக்கப்படுற பிலாத்து தீட்டுப்பட்டு அரண்மனைக்குள்ளே போகணும்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அந்த முழு சன்னித்திரிய சங்கம் அவன் வீட்டுக்குள்ளேயே போகல, பிலாத்து வெளியே வந்தான். ஏன்? அந்த அந்நியனுடைய வீட்டுக்கு போனோன்னா நம்ம தீட்டுப்பட்டுருவோம். அந்த ஒரு மாடலாக முன்மாதிரியாக சன்னித்திரிய மெம்பராக இருக்கிற இவன் போய் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான்னா, முதலாவது அந்த பார்க்குற மக்கள்லாம் இவன் தீட்டுப்படுத்தி என்ன இவன் தலைவன். ஆனால் இவன் அதை பற்றி அக்கறை இல்லாமல் தான் தன்னை அந்த சடங்காச்சாரிய விதமாக தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காக்கிறத விட ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது தனக்கு. முக்கியமான பணிக்கு தான் போகிறேன்றத போகிறது மாத்திரம் இல்லை, இந்த ஓய்வு நாளில் போய் அந்த சிலுவையில் அறையப்பட்ட உடம்பை இவன் தூக்க போகிறான். தூக்கி இவன் தான் அடக்கம் பண்ணப்படும். தன்னை எவ்வளோ தீட்டுப்படுத்திக்கிறான் தன் மக்களின்படி. யோசிச்சு பாருங்களா. அது மாத்திரம் இல்லை, யார்கிட்ட கேட்க போகிறான்? பிலாத்து எந்த மனநிலைமையில் இருப்பார்? ஆல்ரெடி அவருக்கு அவமானம், வாழ்க்கையில் இல்லாத அப்செட், கோபம். எவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி அவரை சிலுவையில் அறையும்படிக்கு தீர்ப்பு வாங்கினாங்க. யார் வாங்கினது? இவன் குரூப்பு தானே, சன்னித்திரிய சங்கம் கூட்டத்தானே. எவ்வளோ டார்ச்சர் அவர் அனுபவித்தார். அந்த குடும்பத்திலேயே அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. மனைவிக்கே பயங்கர கனவு வந்து, இல்லைங்களா, கெட்ட கனவு வந்து அது போய் சொல்லி அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே அப்படின்னா, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் இவன் டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்தி இவனை அங்கே சீசர்கிட்ட சொல்லுவான்னு சொல்லி வெறுத்து போய், இன்னுமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையா, விடுங்க, கையை கழுவிட்டு போயிட்டான். இதை பற்றியே பேசக்கூடாது. வீட்டுக்கு போனால் சும்மா இருக்குமா மனைவி, அது கூட ஒரு சண்டை வேற, சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அப்செட்டு, அவமானம், கேவலம் இந்த கேஸ். அதுக்கப்புறம் வரானுங்க, வந்து அவர் போர்டை நீங்கள் போட்டிருக்கிறீங்களே ராஜாவை அதை மாற்றுங்கன்னு என்ன சொன்னான், விரட்டி அடித்தான். கிட்டே நான் போட்டது போட்டது தான், இனிமே இதை பற்றியே பேச வராதிங்க, வெளியே ஓடுங்கன்னு துரத்தி விட்ட பிலாத்து காயப்பட்ட கரடி மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். யாராவது கிட்டே வந்தால் கடிச்சு விட்டுருவான், கோபத்தோடு உக்காந்துருக்கிறான். யோசிச்சு பாருங்கள், அந்த அவமானத்தையும் இதெல்லாம் மறக்கணும்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிற பிலாத்துக்கிட்ட போய், சார் சனித்திரியன் சங்கத்துலேருந்து இயேசுவை பற்றி பேசுறது ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா என்ன பண்ணுவான், யோசிச்சு பாருங்களேன், கொடுப்பானா அவன் போய், எப்படிங்க யோசேப்பை போய் பார்ப்பான், வெறுக்கிறான். அது மாத்திரம் இல்லை, ரோமன் ஸ்ட்ரிக்ட் ரூலு, முதலாவது உனக்கு பாடி வேணும்னா என்ன, யாரா இருக்கணும், நீ யாரியா, நீ ரிலேட்டிவா, அப்பாவா, அம்மா, எதுக்கு உனக்கு பாடி வேணும்னா என்ன தான் சொல்லணும் யோசேப்பு, நான் இயேசுடைய சீஷன், தைரியமா சொல்லணும் அது அறிக்கை, நான் இயேசுவை நம்புகிறவன், இயேசுடைய சீஷன், அவர் மேல அன்பு கொள்றவன், பற்றுள்ளவன், அவரை நான் அடக்கம் பண்றேன், எனக்கு கொடுங்கன்னு அறிக்கை செய்யணும். பிள்ளை சிரிச்சு கேலி கூட, நீ என்ன உன்னை யாரு லீடர் பண்ணதுன்னு கேலி கூட பண்ணலாம், ஒரு பதவி கூட போகலாம். யோசிச்சு பாருங்க என்ன வேலை. ரெண்டாவது, தேச துரோகியாக இவர் கொலை செய்யப்பட்டார். இது பெர்மிஷன் எம்பரர்கிட்ட இருந்து தான் வரணும். ஏற்கனவே பிலாத்து எம்பரருக்கு பயந்து நடுங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. எம்பரரை மீறி தேச துரோகியனுடைய உடம்பை கொடுத்துருவாரா, முதலே ரூல்ஸ் உடைச்சதுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, மீறி எப்படிங்க கொடுக்குவாரு, அவர்கிட்ட இப்போ எப்படிங்க கேட்க, எவ்வளோ ரிஸ்கி பிஸ்னஸ் பாருங்களேன். எந்த மனித காரணமும் இல்லை, யோசேப்பு வந்து பிலாத்து தனக்கு பாடியை கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு, அதனால தான் தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு போகிறார், தைரியப்படுத்திக்கிட்டு போகிறார். யோசிச்சு பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, விடுவாங்களா தேசம், ஐயோ இத்தனை இத்தனை பேர் இன்றைக்கெல்லாம் இயேசுக்கிட்ட வர்றதுக்கு என்ன காரணம், ஐயோ எங்கள் சமுதாயம், எங்கள் சொந்தக்காரர், எங்கள் மாமா, எங்கள் சர்ச்சு, எங்கள் மக்கள் விடுவாங்களா என்ன, தேன் பூச்சிங்க மாதிரி வந்து கொட்டு கொட்டுன்னு எப்படி எல்லாம் சேர்ந்து வந்து சனித்திரிய சங்கம் இந்த மனுஷனை என்ன செய்யும், யோசிச்சு பாருங்க. அவர் பேரை கெடுக்கணும், அவர் பேரே இல்லாமல் ஆக்கணும்னு அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறோம். அவரை பிடிச்சிட்டு போய் அவர் சபிக்கிற வட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டால் தான் அவர் பேரே அவமானமாக போவோம். அவரை பிடிச்சிட்டு போய் நீ அவருடைய உடம்ப கனத்தோடு உன்னுடைய கல்லறையில் போய் அடக்கம் பண்ணுறியா, நாளைக்கு நியூஸ் பேப்பர் என்னையா போடுவான், எதிர்கட்சி நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி, சனித்திரியம் சங்கம் அவரை கொன்றது, அந்த சனித்திரிய சங்கம் பிரதான ஊழியக்காரர் அவரை கனத்தோடு அடக்கம் பண்ணான்னு வராதா, என்ன யான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, முழு சமுதாயமே அவர் மேலே பாயுங்க. யோசிச்சு பாருங்கள், இது காட்டுத்தீயா நாளைக்கு பரவும் போது என்ன ஒரு, எல்லா நாளைக்கு கேட்பாங்க அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தப்பட்ட அவருடைய பாடி என்ன ஆச்சு, சனித்திரன் சங்கம் அவர் அவமானமே கொண்டுச்சு, அவர் பாடி என்ன ஆச்சுன்னா ஊருக்கே என்ன தெரிய இருக்கும். யோசேப்பு அருமைத்தையான் ஊராகிய யோசேப்பு பிரதான சனித்திரிய சங்கம் மெம்பர் அதை கனத்தோடு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணார். ஏங்க அவர் செஞ்சாரு, ஏன்னா கேள்விப்பட்டியா, அவர் இயேசுடைய சீஷனா, சீஷனா, என்ன நடக்கும் யோசேப்பு அருமைத்தையானுக்கு, உங்களால் யோசிக்க முடியுமா, இன்னுமே இயேசுடைய பாடி அடக்கம்னு சொன்னாவே யோசேப்புடைய பேர் வந்துடும். அந்த மனிதன் இந்த செயல்னான தன்னுடைய பதவியை இழந்தாரு, தன்னுடைய பேரை இழந்தாரு, தன்னுடைய சமுதாய உரிமையை இழந்தாரு, சமுதாய நிலைமையை, இன்னுமே பிஸ்னஸ் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, அந்த கலாச்சாரத்திலலாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ப்ராப்பர்ட்டியை கூட சீஸ் பண்ணுவாங்க தெரியுமா, சொத்தை கூட எடுத்துக்குவாங்க, இப்பெல்லாம் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீடு இடிச்சிருது இல்லையா இல்லைங்களா, ப்ராப்பர்ட்டியை கூட எடுத்துக்குவாங்க, நீ செஞ்சதுக்கு உனக்கு சொத்து வேறையா, எங்கள் ஊரில் உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ விலை கொடுக்கணும் அந்த மனுஷன் உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ விலை, வெரி ஹை ப்ரைஸ், ரொம்ப விலை கொடுக்கணும் இந்த செயலை செய்யறதுக்கு, அவர் எவ்வளோ தைரியம், நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு, தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு, இந்த இயேசுக்கு என்னுடைய விசுவாசத்தை இந்த நிலையில் நான் காட்டலைன்னா வேறு எப்பவும் காட்ட முடியாது, மனுஷ பயத்தில் ஒடுங்கி ஒடுங்கி எத்தனை காலம் நான் ஒரு ரகசிய சீஷனாக இருந்துக்கிட்டு என் இயேசுவை நான் மகிமைப்படுத்தாமல் இருப்பேன், மனுஷங்களுக்காக, மனித உலகத்துக்காக, அழியிற போல உலகத்துக்காக எத்தனை காலம் நான் வாழப்போகிறேன், தேவனுடைய கிருபை அவங்க உள்ளத்தில் வல்லமையாக வேலை செய்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தைரியம், மனிதனுடைய பயத்தை மேற்கொள்ளுகிற தைரியம் ஏற்படுத்தி தைரியத்தோடு அவன் போகிறான். பாருங்களேன், ரொம்ப வேலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சாதாரணப்பட்ட ஆளிலேயே பேர் புகழ் ஐஸ்வர்யமா எல்லாமும் இருந்த மனிதன் எல்லாம் தன் வாழ்க்கையெல்லாம் எதை சம்பாதித்தாரோ அதையெல்லாம் காலில் போட்டு மெரிச்சிட்டு போறாரு இயேசுக்காக. என்ன ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அதனால தான் அது தைரியமான விசுவாச செயல். எந்த நேரத்தில் செய்கிறார் யோசிச்சு பாருங்க. இயேசு பிரபலமாக அற்புதம் செஞ்சுக்கிட்டு ஊரே அவர் பின்னாடி போற டைம்ல இல்லை. அப்பெல்லாம் சீஷர்கள்லாம் கூட ஓடினானுங்க. அப்போ இவர் அமைதலாக இருந்த மனுஷன் இயேசு இப்போ அவமானமாக கொலை செய்யப்பட்டு செத்து போயிட்டாருங்க. யோசிச்சுக்கங்க, இவர் உயிரோடு எழும்புவார்னு இவர் கொஞ்சம் கூட தெரியாது. செத்து போய் அவமானமாக செத்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் போய் துணிஞ்சு வந்து இயேசுக்காக எல்லாத்தையும் விடுவதற்கும் தயாராக இருக்கிறேன்னு வந்த ஒரு பெரிய மாபெரும் விசுவாசியை நாம் பார்க்குறோம். என்ன ஒரு தைரிய துணிச்சல் விசுவாசம். எந்த நேரத்தில் அப்போஸ்தலர்களெலாம் அவரை கைவிட்டாங்களோ, எந்த நேரத்தில் இயேசு அறிக்கையிடுறது மிகப்பெரிய இழப்பு கொண்டு வருமோ, எந்த நேரத்தில் எந்த விதமான உலக ஆதாயமும் இயேசு அறிக்கையிடுறதுக்கு இல்லை இழப்பு தான் ஏற்படுமோ, அந்த நேரத்தில் தைரியமாக வந்து இயேசுடைய சரீரத்தை கேட்க வருகிற யோசேப்பு. என்ன ஒரு மனுஷன் இவருக்கு, எங்கெங்கே வந்துச்சு இவ்வளோ தைரியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மனிதன்? தேவனுடைய கிருபை, ரட்சிக்கும் கிருபை எப்படி தாங்க ஒரு மனுஷனுக்குள்ள வேலை செய்யும், ரட்சிக்கிற கிருபை. இதுக்கு தாங்க இயேசு மரித்து பேர்பட்ட ரட்சிப்பை தான் வாங்கினார். அந்த ரட்சிப்பு எந்த மனுஷனுக்குள்ள பலிக்குதோ இந்த மாதிரி செயல்கள் தான் வெளிப்படும், இந்த மாதிரி செயல்கள் தான் வரும். நம்மளும் சொல்லிக்க கூடாது நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு விசுவாசின்னு. மனுஷ பயம் விடுறதில்லை, உலகத்தை விடுறதில்லை, மனுஷ பாசம் விடுறதில்லை, எல்லாம் எனக்கு வேணும், நான் ஒரு விசுவாசி. எந்த இயேசு எவர்களுக்காக செத்தாரோ, எவர்கள் மேலே இயேசுடைய கிருபை பலிக்குதோ, வல்லமையாக அவங்க இருதயத்தில் வருகிற இயேசுக்காக வருகிற தைரியம் இருக்கே, உலகத்தை ஜெயிக்கும் அந்த விசுவாசம், அதுதான் அவனை ஜெயிக்க வச்சுச்சு. வரான் பாருங்க, தைரியமாக வந்து போய் பிலாத்துக்கிட்ட கெஞ்சினான். அந்த ஆக்சுவலாக இம்ப்ளிகேஷன் கெஞ்சினான். என்னன்னா, காலில் உளுந்து கெஞ்சினானோ, என்ன மன்றாடி கெஞ்சினானோ, கெஞ்சினான். பிலாத்து என்ன பண்ணுறாரு, லூக்கா 14:44 பார்த்தீங்கன்னா, மூணு காரியத்தை பண்ணுறாரு. அவர் ஆச்சரியப்படுறாரு, ஏன் அவ்வளோ சீக்கிரம் செத்துட்டாரா, 2-3 நாள் இருப்பாங்களே இவர், என்ன அவ்வளோ சீக்கிரம் செத்துட்டாரா. செத்துட்டு விசாரிக்கிறார். ஏன்னா விசாரிக்காமல் கொடுக்கக்கூடாது இல்லையா, சாகாம ஒருத்தரை கொடுத்துட்டோன்னா என்ன ஆகுது. அதனால விசாரிக்கிறார். யாருக்கு, யார்கிட்ட விசாரிக்கிறாரு? அவர் உலகத்திலேயே நம்புகிற ஒரு ஆள் யார் தெரியுமா? நம்ம ஆள், நம்ம நூற்றுக்கு அதிபதி. கூப்பிடியா நூற்றுக்கு அதிபதியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் மரித்த விதத்தை பார்த்து என்ன சொன்னார், இவர் மெய்யாகவே தேவகுமார். அவர் சொல்கிறார், கவர்னர் வந்து சல்யூட் அடிச்சுட்டு, எஸ் அவர் மரித்தார், நீ சொன்னால் போதையா அப்படின்னு சொல்லி பாடியை இந்த வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, ஈ கிராண்டட், ஒரு டொனேஷனாக கொடுக்குறார். என்ன ஒரு ஆச்சரியம். மூச்சு விட்டாவே ஜிஎஸ்டி போடுற ரோமர் அரசாங்கம், எதுக்கும் டாக்ஸு, எதுக்கும் அந்த டாக்ஸ்னால தான் அவங்க வளர்ந்தது. எல்லாம் டாக்ஸ், வரி வரி வசூலிக்கணும்னு பணக்காரன் வந்திருக்கிறான், செல்வந்தம் வந்திருக்கிறான், எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கேட்டாலும் கொடுப்பான். 1 ரூபா வேணா பாடியை எடுத்துகிட்டு போ. கடவுள் அவனுடைய இருதயத்தில் வேலை செஞ்சு குற்றம் இல்லாத ஒருத்தரை இப்படி கொலை கொடுத்துட்டோமேன்ற குற்றத்தை பயன்படுத்தி அவன் இருதயத்தில் வேலை செஞ்சு அந்த பாடியை கொடுக்க வைக்கிற ஃப்ரீ எடுத்துட்டு போ. என்ன ஒரு காட்சி. அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். அடுத்த வாரம் நாம் பார்க்க போறோம் அவர் எவ்வளவு அன்பாக அந்த சரீரத்தை நடத்தி இறுதி சடங்கு செய்து அதை முடிக்கிறாருன்னு. இதோடு நம்ம இந்த விளக்கத்தை முடிக்கலாம், சில பயன்பாடுகளோடு இந்த செய்தியை முடிக்கலாம். இந்த கதை கேட்கிறோம், இந்த கதையை பார்க்கிறோம், அதிசயமான கதை, இந்த மனிதனுடைய கதை. என்ன பாடங்கள் நீங்களும் நானும் இன்னைக்கு படிக்கலாம், வாட் இஸ் த அப்ளிகேஷன் இல்லைங்களா? இந்த கதையை, இந்த வேத வசனத்தின் அர்த்தம் தான் வேதத்தின் வல்லமையை. இதை புரிஞ்சுக்கலன்னா இந்த என்னதான் பயன்பாடுகள் சொன்னாலும் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். பாருங்களேன், இதுல இருந்து வருகிற பயன்பாடுகள் என்ன? ரெண்டு முக்கியமான பாடங்கள் நமக்கு வருதுங்க. தேவனுடைய முற்றிலுமான, மனிதர்களுடைய எல்லா செயல்கள் மேலேயும் தேவனுடைய முற்றிலுமான இறையாண்மையை நம்ம இங்கே பார்க்குறோம். முதலாவது மனிதனுடைய எல்லா செயல்கள் மேலேயும் தேவனுடைய கட்டுப்பாடு கட்டுப்படுத்துகிற இறையாண்மையை பார்க்கிறோம். ரெண்டாவதாக மனிதர்களுடைய ரட்சிப்பில் தேவனுடைய இறையாண்மையை பார்க்கிறோம். முதலாவது ரிஃபார்ம்டா நாம் நம்புறது வந்து கடவுள் இறையாண்மை உள்ளவர், God is sovereign. கடவுள் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணி உருவாக்கி எப்படின்னா போங்க பாவிகள்னு விட்டுறல, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலையும் தான் கட்டுப்படுத்தி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக்கிறாருன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அது ரொம்ப பிரகாசமாக இந்த நம்ம படித்த பகுதியில் நமக்கு வெளிப்படுது. யோசிச்சு பாருங்க, உங்க யோவான் 19 நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க, அங்கே அதிசயமான வசனங்களை காட்டுறேன். இந்த சோல்ஜர் வரான், பைத்தியம் பிடிச்சவன் சாடிஸ்ட் வரான், சமுட்டி எடுத்துக்கிட்டு வர்றான், எலும்பை உடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுமையான இருதயம் இருக்கும். வந்தான், முதல்ல உடைச்சான் ஒருத்தருடைய எலும்பை, இயேசுக்கு தானே நெக்ஸ்ட் போயிருக்கணும், ஏன் ஸ்கிப் பண்ணி போறான், இன்னொருத்தரை போய் உடைக்கிறான். உடைச்சிட்டு இயேசுக்கிட்ட வந்த பிறகு அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டாருன்னா முட்டியை உடையாதானே கவர்னர் கொடுத்த ஆர்டரு, கவர்னர் கொடுத்த ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணலன்னா தலையே எடுத்துருவாங்க. இவன் கவர்னர் கொடுத்த ஆர்டரை விட்டுட்டு தானா ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டு ஏன் குத்த போறான், இவன் இஷ்டமா இது? யோசிச்சு பாருங்களேன், கொடுமை. ஈட்டியை எடுத்து கொடுத்துட்டு ரத்தம் வருது, ஏன் இதை செய்யணும்? கவர்னர் கொடுத்த ஆர்டரை விட்டுட்டு தானா ஏன் செய்ய? அவன் இஷ்டமா செய்யறதா? இவனுடைய எமோஷனல் சைக்கலாஜிக்கல் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஏசு காயம் செய்யறதுக்கு அவர் அனுமதிக்கிறாரா? ஒரு பாருங்களேன், ஒரு ஏன் இவன் இப்படி செய்யறான் யோசிச்சு பாருங்க. ஏன் காரணம் என்ன? 36வது வசனம் என்ன காரணம் சொல்லுது? இங்கதான் பாருங்க, தேவனுடைய அதிசயமான இறையாண்மை.
அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது.
என்ன ஒரு அதிசயம்! அவன் ஏன் அப்படி போனான் தெரியுமா? அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை விட்டுட்டு எலும்பை உடைக்கிறது, கவர்னருடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணாம அவனா ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ண ஏன் எலும்பு உடைக்காம போனான் தெரியுங்களா? தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அவருடைய எலும்புகளில் ஒன்றும் உடைக்கப்படக்கூடாது. அவன் காண்டி ஏதோ தவறி போய் சுத்தி எடுத்து அவர் கால் அடைச்சிருந்தாருன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. ஏன்னா யாத்திரை ஆகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அந்த பஸ்கா ஆடுக்கு வந்து ஒரு எலும்பும் உடைக்கக்கூடாது, எலும்பே உடையக்கூடாது. சங்கீதத்தில் 16 போட்டிருக்க, அவருடைய ஒரு எலும்பும் உடையப்பட போகிறது இல்லைன்னு போட்டிருக்க. அதனோட டைப்பை முழுமையாக நிறைவேற்றணுமே, அதுக்காகத்தான் அவன் எலும்பு உடைக்காமல் போனான். யோசிச்சு பாருங்களேன், அது நிறைவேறும். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆண்டவர் இறையாண்மை பார்க்குறோம். இயேசுடைய மரணத்திலையும் அந்த இறையாண்மை பார்க்கணும். இயேசு ஏன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவர் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அவர் எலும்பு உடஞ்சிருக்கும் தெரியுமா? அவரில் ஒரு எலும்பு உடஞ்சிருந்துச்சுன்னா அவர் பஸ்கா ஆடாக இருக்க முடியாது. அவர் சாகிற நேரமும் இறையாண்மையின்படி கரெக்டாக சாகிறாரு. செத்த இவன் வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த இப்போ பிலாத்துக்கிட்ட போகிறாங்க பெர்மிஷனுக்கு, அவர் முதலே கோமா இருக்கிறார். அவர் சிலுவையில் அறையணும்னு யார் கத்துனது? யார் யா கத்துனது? நீங்கள் தானே கத்துனீங்க. சிலுவையில் அறையணும்னா என்ன? 2-3 நாள் துடிச்சு துடிச்சு சாகணும். அதுக்கு தான் நீங்கள் தான் கேட்டீங்க, நான் உடனே பார்த்தேன். இப்போ சிலுவையில் அறையணும்னு வந்துட்டு இப்போ உடம்பை எடுங்க முட்டியை உடைங்கன்றீங்க, என்ன விளாடுறீங்களா? நீங்கள் தானே கேட்டதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் எலும்பு அவங்க 3 பேர் எலும்பும் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு? ஏன் அவன் அந்த இன்னொரு திருடன் தொடர்ந்து 2 நாள் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அந்த இன்னொரு ஒரு திருடனுக்கு அவர் என்ன சொன்னாரு? இன்று நீ என்னோடு பரதேசியில் இருக்கணும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்பதற்காக பிலாத்தினால் அனுமதி கொடுக்கப்பட்ட அவன் இன்னொருத்தனும் சாகிறான். என்ன ஒரு கண்ட்ரோ, என்ன ஒரு கண்ட்ரோ, அதிசயம். இன்னொன்று பார்க்கிறோம், இயேசுடைய எலும்பு, ஓகே எலும்பு உடைச்ச, எலும்பு உடைக்கல, அவர் செத்துட்டாருன்னு பார்த்த, சும்மா போக வேண்டியது தானே? பைத்தியகார மாதிரி செத்த உடம்பு போய் ஈட்டியில குத்தி இவ்வளவு பெரிய காயத்தை ஏன் ஏற்படுத்துற? அவன் இஷ்டமா அது, யோசிச்சு பாருங்களேன். கவர்னர் கமாண்டை ஏன் ஃபாலோ பண்ணல? அது காரணம் என்ன? 37வது வசனம் படிக்கலாம்.
அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது.
யாத்திரை ஆகமோ வேதத்தில் இருக்கிற ஒளையர்பாடில் இருக்கிற 2வது புக்கு, ஜெக்கேரியா வேதத்தில் இருக்கிற கடைசி ரெண்டாவது புக்கு, இந்த ரெண்டு புக்குக்கும் ஆயிரக்கணக்கான இடைவேளைகளுக்கு மத்தியில், எத்தனையோ வருஷங்களுக்கு இடைவேளைகளுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட ரெண்டு தீர்க்கதரிசனமும் தலைமூளை கெட்டு போய் சைக்கலாஜிக்கல் ஒரு சாடிஸ்ட் போய் ஏதோ ஒன்று சிலுவையில் செய்யணும்னு போகிறான். அது ரெண்டையும் நிறைவேற்றி முடிக்கிறான். என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு இறையான். மனிதர்களுடைய இப்பேற்பட்ட செயல்கள் மேலேயும் கடவுள் அப்பேற்பட்ட கட்டுப்பாடை வைத்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக்கிற ஒரு தேவனே, அவருடைய இறையாண்மை இந்த பகுதியில் பார்க்கிறோம். அந்த வசனம் கூட முதல் 36வது வசனம் நிறைவேறிச்சின்னு வருது, 37வது வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறதுன்னு வருது. ஏன் தெரியுமா, அந்த வேத வாக்கியம் இன்னும் நிறைவேறல. தன்னை குத்தினவர்களை பார்ப்பார்கள், நீ எப்போ பார்ப்பார்க, அவர் ரெண்டாவது வருகையில் வரும்போது தான் பார்ப்பாங்க, பார்த்து புலம்புவார்கள்னு தீர்க்க ஜக்கேரியா சொன்னார். அதனால தான் அது நிறைவேறிச்சின்னு போடல பாருங்களேன், சொல்லுகிறதுன்னு போட்டுங்க. அந்த வார்த்தைகளும் எவ்வளோ நுணுக்கம், கடவுள் தாங்க இதை எழுதியிருக்க முடியும், கடவுள் தாங்க இவ்வளோ துல்லியமாக இதை தீர்க்க தரிசனமாக சொல்லி வரலாற்றை அதை நிறைவேற்ற முடியும். இறையாண்மை உள்ள தேவன் இயேசு அங்கே தொங்கும் போது யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை, இந்த பாடி எப்படித்தான் கிடைக்கும், ரெண்டு மணி நேரம் தான் இயற்கையாக தற்செயலாம். அவர் அப்படித்தான் சிலுவையில் அவர் போட்டு அந்த கேஹனா கொகை இதில் போட்டிருக்கணுமா இருந்துச்சு, ஆனால் அவருடைய உடம்பு தீட்டை தொடாதுன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 16:10 இட் வில் நாட் சி கரப்ஷன். பேதுருவும் அதை ரெண்டு அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை கோட் பண்ணுறாரு. அவர் பிட்டில் அந்த மற்ற உடம்போடு போட்டிருந்தா தீட்டுப்பட்டிருக்கோம் அவர் உடம்பு, அது எப்படி படாமல் இருக்கும், அவர் ஒரு ஐஸ்வர்யானுடைய கல்லறையில் எப்படி அடக்கம் பண்ணப்படுவார், இப்படிப்பட்ட பைத்தியம் பிடிச்ச ஒரு காயப்பட்ட கரடி மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கிற பிள்ளாத்துடைய மனசில் யாருங்க வேலை செஞ்சது, இதெல்லாம் இன்ஜினியர் பண்ணி இவனுடைய மனசில் வேலை செய்து இவன் போய் பாடியை கேட்க, அந்த பிலாத்தும் தன்னுடைய கவர்னரை மீறி தன்னுடைய அரசனை மீறி ஒரு கட்டளையை மீறி ஃப்ரீயாக போய் அந்த பாடியை கொடுக்கறதும், இதெல்லாம் யார் வேலை செஞ்சு நடத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த நாடகத்தை யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் யார் கட்டுப்படுத்துறது, எல்லாம் கட்டுப்படுத்தி 53 நிறைவேறும்படிக்கு செய்கிறது யாரு, தேவன் தாங்க, இறையாண்மை உள்ள தேவன், இறையாண்மை உள்ள தேவன் அங்கே இருந்து செய்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய இறையாண்மையை நம்புறீங்களா, இந்த காலையில் உட்காந்துருக்கிறவங்க நீங்கள் நம்புறீங்களா, தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா செயலும் ஒன்றும், போன வாரம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு, போன மாதம் என்ன நடந்துச்சு, பாஸ்டர் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வாழ்க்கையில், இது எல்லாமே தேவன் இறையாண்மை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நியமித்து செயல்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வராருன்ற பார்வை உங்களுக்கு இருக்கா, யோசிச்சு பார்க்குறீங்களா. அவர் அன்றி நேற்று நடந்ததும், போன வாரம் நடந்ததும், போன வருஷம் நடந்ததும், இன்னைக்கு காலையில் நடக்கிறோம், இப்போ நடக்கிறோம், ஒவ்வொரு செயலும் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறதில்ல தெரியுமா. அவர் எல்லாத்தையும் நம்ம தலையிலிருந்து காலையில் உடுற ஒவ்வொரு முடியும் அவர் சித்தத்தின் இறையாண்மை கட்டுப்பாடுக்குள்ளே தான் இருக்கு. அது தெரியுமா அந்த சத்தியம் உங்களுக்கு. எந்த தேவன் தன் குமாரனுடைய சரீரத்தை பாதுகாத்து ஐஸ்வர்யாவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணாரோ அந்த பிதா தேவன் தான் உங்களுடைய பிதா, என்னுடைய பிதா. அந்த குமாரனுடைய சரீரத்தை காத்ததே உங்களையும் என்னையும் மீட்பதற்காகத்தான். என்ன நம்பிக்கை கொடுக்கணும், எந்த தேவன் இறையாண்மையாக நமக்கு ரட்சிப்பு வாங்குறதுக்கு எல்லா செயலும் நடப்பித்தாரோ அந்த ரட்சிப்பின் பயன்பாடுகளை நம் வாழ்க்கையில் பலிக்க செய்வதற்கு இறையாண்மையாக வேலை செய்கிறார் எல்லா செயலில் உங்களால் பார்க்க முடியுதா. எந்த தேவன், ஒரு இங்கிலீஷில் அருமையான ஒரு கொட்டேஷன், as God was sovereign in all events related to purchasing our redemption, God is also sovereign in everything in application of redemption. எந்த தேவன் நம்முடைய ரட்சிப்பை வாங்கிறதுக்கு இயேசுடைய வாழ்க்கையிலையும் அந்த சூழ்நிலையிலையும் செயல்பட்ட தேவன் இறையாண்மையாக அந்த ரட்சிப்பின் பலன்கள் நம் வாழ்க்கையில் பலிக்கிறதுக்கு இறையாண்மையாக எல்லாத்துலேயும் வேலை செய்கிறார். நீங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்கிறதில்ல தெரியுமா. அதனால தான் வேத வாக்கியம் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன, தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிற ஓய்வு நாளில் நடக்கிற காரியங்கள் மட்டுமா, நடக்கிற சகலமும் அவர்களின் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எப்படிங்க நன்மைக்கு? ஏன்னா இது எல் சகலமும் அவருடைய கட்டுப்பாடு, அவருடைய இறையாண்மை கட்டுப்பாடு செயல்பாடு, அவர் செயல்படுத்துகிறதுல அவருடைய கட்டுப்பாடில் இருக்கிறதுனால தான் நம்முடைய நன்மைக்காக எல்லாத்தையும் செயல்படுத்தி நடத்த முடியுது. அது நன்மைக்காக அவரால் மாற்ற முடியுது. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை! அலமோதுகிற இருதயங்களே, அலமோதுகிற மனசுகளே, தேவனுடைய இறையாண்மைன்ற கற்பாறையின் மேலே தலை வச்சு படுங்க நிம்மதியாக. என் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய காணை இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு அசைவு கூட ஏற்படாது. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சமாதானம், எவ்வளோ நிம்மதியாக தூங்குவோம் தெரியுமா? நிம்மதியாக தூங்குவோம், நிம்மதி இளைப்பாறுதல்னா அதாங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய இறையாண்மையை நம்ம நம்புகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி. வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி. என்ன ஒரு அதிசயமான ஒரு காரியம் இது! எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும்! இது மாத்திரம் இல்லை பாருங்களேன், நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம நாட்டு நிலைமையை பார்த்து சோர்ந்து போகிறோம். எவ்வளோ ஜெபிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ உறுதியை கொடுக்கணும்! மத தலைவர்கள், பிலாத்து, யூதர்கள் எல்லாத்தையும், எல்லாருமே அவர் என்னத்தை நியமித்தாரோ அதை தான் நிறைவேற்றி முடித்தாங்க. என்னன்னா பண்ணிக்கின்னு போயிங்க, ஆண்டவருடைய சித்தம் தான், தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறுது. இன்றைக்கி இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய சபை நாடுகளுடைய எல்லா தலைவர்களுடைய இருதயங்களையும் ஆண்டவர் தான் கட்டுப்படுத்துகிறார். நம் நாட்டில் இருக்கிற அரசாங்கங்கள், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர், ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருடைய இருதயத்தையும் ஆண்டவர் தான் கட்டுப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் தான் செயல்படுத்துகிறார். நம்முடைய விண்ணப்பங்கள், ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் சமாதானத்தை கொடுன்னு நம்ம ஜபிக்கிறோம். அது அவர் கேட்காம இல்லை. நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கு, நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இல்லை, அவருடைய சுவிசேஷம் பரவணுன்றதுக்காக நம்ம ஜபிக்கும் போது அது கேட்டு ஆண்டவர் செயல்படுத்துகிறார். தெரியுமா, நம்ம ஒவ்வொரு நாள் வாரம் செய்கிற ஜபத்தையும் பயன்படுத்தி ஆண்டவர் எப்படியா செயல்படுறார் நமக்கு தெரியுமா? சில நேரங்களில் நம்ம சோர்வடைகிறோம், ஐயோ சீஷர்ங்களும் கூப்பிட்ற ஒருத்தரும் உருப்படியாக வரமாட்டேறாங்களே, சுயநல பயத்தில் இருக்கிறாங்களேன்னு நம்ம பயப்படுறோம். ஒருத்தரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன் வரலையேன்னு பயப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய இறையாண்மையின் படி அவருடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்கு தேவையான கருவிகள் அந்தந்த நேரத்தில் அவர் கொண்டு வருகிறார். பாருங்கள், கொண்டு வந்தார் பாருங்க. ஒருத்தனும் இல்லை, பேதுரும் இல்லை, யோவான் இல்லை, வந்தான் பாருங்கள் இந்த ஆள் சரியான நேரத்துக்கு. அந்த பெண்களுக்கு என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! இதுலேருந்து நம்ம பார்த்து படிக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு வந்து சீஷர்க ரகசிய சீஷருங்க எங்கெங்கேயோ இருக்கிறான். நான் சொன்னால் நம்புவீங்களா? நமக்கு இருக்கிற அரசாங்கத்தில் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துக்கு ரகசிய சீஷருங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் விளைவுகளுக்கு யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் அறிக்கையிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் கிருபை வேலை செய்து ஒரு நாள் வரும், ஏற்ற நேரம் வரும், வெளியில் வருவாங்க, வெளியில் வருவாங்க. யோசேப்பு ரகசியமாக இயேசுக்கு சீசனாக இருந்த மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கும் அரசாங்க சபைகளில் எங்கேயோ இங்கேயோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வெளியே வருவாங்க, வெளியே வருவாங்க. ரயின் வறுமையான ஒரு கோட்டை சொல்கிறார், அதை நான் சொல்கிறேன். உண்மையான விசுவாசிகளே, இதே உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைங்க, தைரியம் கொள்ளுங்க. ஏன்னா இந்த உலக சகல செயலும் பரிபூர்ண கரங்கள் நாள், பரிபூர்ண ஞானமுள்ள கரங்கள் நாள் நடத்தப்படுகிறது. எல்லா காரியமும் தேவன் தொடர்ந்து தம்முடைய சபையாகிய கிறிஸ்துவுடைய சபை நன்மைக்காக நடத்துகிறார். இப்போ இருக்கிற வல்லமைகளும் அதிகாரங்கள் எல்லாமே தேவனுடைய கரணங்களின் கருவிகள். அதை தன்னுடைய நோக்கங்களுக்காகத்தான் அவர் பயன்படுத்துகிறார். எவ்வளோத்தான் அவங்க அறியாமல் உணராமல் கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கையில் இருக்கிற கருவிகள் அவர்கள். தேவனுடைய சபை வடிவமைக்கப்படவும் பரிசுத்தப்படவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்காகத்தான் இந்த அரசாங்கங்கள் கட்டமைப்பு எல்லாமே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே கடைசியில் ஆண்டவருடைய மகிமைகளுக்கும் புகழ்ச்சிக்குத்தான் வரும். இதை அறிந்த நாம் உபத்திரவ நாட்களில் பொறுமையாக இருக்க கடவோம், பொறுமையாக இருந்து எதிர்காலத்தை நோக்க கடவோம். எந்த காரியம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அதே காரியம் தேவனுடைய மகிமைக்கு வருகிறதை பார்க்கிற நாட்கள் வரும். நமக்கு இப்போ வெறும் பாதி தான் தெரியும், முழு படம் இன்னும் தெரியல. ஆனால் முழு படத்தை ஒரு நாள் பார்ப்போம். அந்த நாளில் பார்ப்போம், நமக்கு கஷ்டங்கள் நினைத்தது, உபத்திரம் நினைத்தது எல்லாமே தேவனுடைய மகிமைக்கு முடிந்தது என்பதை நாம் பார்ப்போம். எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள். அடுத்ததாக தேவனுடைய இறையாண்மை மனிதனுடைய ரட்சிப்பில் பார்க்குறோம். இந்த மனுஷனை பாருங்கள், எத்தனையோ பேர் சீஷருங்க சீஷருங்கன்னும் போது இந்த மனுஷன் எத்தனை வேலையை கொடுத்தான், எப்படி ஆண்டவருடைய கிருபா மனசில் வேலை செஞ்சிச்சு. ஏசு இப்படிப்பட்ட சீஷர்களை உருவாக்கணும்னு தானே மறித்தார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரிஸ்கும் இல்லாமல் சுயநல பயத்தில் வாழ்றதா எவ்வளோ விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு சாக்கடன்ற சனித்திரிய சங்கத்தில் மலர்ந்த அருமையான பூவாக பார்க்குறோம் நம்ம. அருமையான பூக்கு ஏற்ற நேரத்தில் வந்து மனம் மாறி ஆண்டவருக்கு ஒரு நற்கிரியை செய்தானே, எவ்வளோ நற்கிரியை, எவ்வளோ இதான குட் ஒர்க்ஸ். இயேசுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் குட் ஒர்க்ஸ்ன்றது தான். இயேசுடைய அற்புதங்கள்லாம் பார்த்த சீஷருங்க, அவருடைய வல்லமையில் அற்புதம் செய்த சீஷருங்க, அட்ரஸை காணும் இந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அவமானமாக தொங்கின நேரத்தில் வந்து எவ்வளோ தைரியமாக செய்யலாம். கடவுளுடைய கிருபை எப்படி வேலை செய்து பாருங்கள். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் அப்படி சீஷருங்கன்றீங்களா, இவனை பார்த்து படிங்க. சீஷன்னா என்ன, என்ன சீஷன், விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறவன் சீஷன் இல்லைங்களா. பிலாத்தோட அறிக்கை செய்தான், தன் தேசத்துக்கே அறிக்கை செய்தானா, இயேசுடைய சீஷன் போயா என்னதான் ஆகட்டும் பார்த்துக்கலாம் இல்லைங்களா. விசுவாசம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் வளருது, வளர்ந்து வளர்ந்து, ஆனால் அது அறிக்கை செய்கிற ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் உண்மையான விசுவாசியான்னு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியாது. அதனால தான் நீங்கள் விசுவாசம் கேட்குறோம் ஆண்டவரை நம்புகிறோம்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அறிக்கை செய்து இன்னமே இயேசு தான் என் தேவன், அவருடைய சீஷனான்னு சொல்லி நம்ம எப்படி அறிக்கை செய்கிறோம். இந்த உலகத்துக்கு விரோதமாக வந்து அவர் சபையில் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது மூலமாக அறிக்கை செய்கிறோம். அப்படி வந்திருக்கிறீங்களா நீங்கள் எல்லாருமே, இயேசுவை நம்புகிறோன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ரட்சிப்பு எப்படி இயேசு எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மனுஷன் உங்களே நீங்கள் ஆனஸ்ட்டாக கேட்டு போகிறேங்க, இயேசுவை பின்பற்றுறதுக்காக நான் என்ன விலையை கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறத விட்டுட்டு தீயசையிலையும் வந்துட்டு போவாங்க இல்லைங்களா, அது சடங்கு பழக்கம். அதை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுறதுக்கு நான் என்ன விலையை கொடுக்குறேன். வாட், இந்த சீஷங்கிட்டேருந்து படிங்க, அவரை வெறுக்கிற உலகத்துக்கு மத்தியில் அவருக்காக ரிஸ்க் எடுத்து தியாகம் செய்து வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக இருக்கிற சீஷனா நீங்கள். இவனை மாதிரி நம்மெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நம்மெல்லாம் சீஷருங்க. ஏன்னா கடைசி காலத்தில் வந்து அநேக பேர் ஏமாந்து போவாங்களாம். ஏன் அநேக பேர், கோடானி கோடி மக்கள் ஏமாந்து போவாங்களாம். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, என்னை மனிதர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறவனே நான் என் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை செய்வேன். என்ன மறுதளிக்கிற அறிக்கை செய்யாதவனை நான் மறுதளிப்பேன். அப்படின்னா அவன் ரட்சிக்கவே படலை. நீங்கள் அப்படிப்பட்டவங்களா? இயேசுக்காக தியாகம் ரிஸ்க் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா முடிஞ்சோமா போனோமா, உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையான சீஷனா? இயேசு இதுக்காகவா சிலுவையில் அப்பேற்பட்ட ரட்சிப்பை சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையில், எவன் வாழ்க்கையில் இயேசுடைய ரட்சிப்பின் மகத்துவம் பலிக்குதோ, இப்படிப்பட்ட விசுவாச துணிச்சலான தைரியமான தியாகமான செயல்கள் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில், வெளிப்படுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெபிப்போம்.